நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்ப பரவலா ஒரு வார்த்தையை கேள்விப்படுறோம், பாலியேட்டிவ் கேர் அப்படின்ட்டு. அரசு மருத்துவமனையில கூட இப்ப அதுக்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, பாலியேட்டிவ் கேர் அப்படின்ட்டு. அது என்ன அது பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவா பேசுறதுக்காக உளவியலாளர் பார்வதி அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டு தெளிவுபடுத்தலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம் மேடம். பாலியேட்டிவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாழ்க்கையோட கடைசி காலத்துல நம்ம வந்து ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்கள பாத்துக்க கூடிய அந்த கேருக்கு பேரு தான் பாலியேட்டிவ் கேர். அதாவது பாலியேட்டிவ் அப்படிங்கிறது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு வச்சிங்கன்னா, ஒரு நபர் சில மாதங்களோ அல்லது சில வாரமோ சில நாட்களோ வாழ போறாரு, டெர்மினல் இல்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், மீண்டு வர முடியாது, கண்டிப்பா மரணம் தான் ஏற்படும், ஆனா அது எப்போ அப்படிங்கிறது தெரியாம படுத்த படுக்கையாக இருக்கலாம், அது கூட பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். இந்த பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு சோகமான சூழ்நிலை, அதாவது மனிதனுக்கு வந்து எப்பவுமே மரணம் பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சா அதை விட ஒரு பெரிய சோகம் எதுவுமே கிடையாது. சொல்லுவோம் இல்லையா, பெரிய சோகம் வந்து நான் மரணம் அடையும் நாள் எனக்கு தெரிஞ்சா அதை விட ஒரு பெரிய கொடுமை எதுவும் கிடையாது. அப்படி தெரிஞ்சவங்களுக்கு நம்ம வந்து கடைசி நாட்கள்ல அவங்கள வச்சு பாத்துக்கிற அந்த கேரை தான் பாலியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சோகத்திலிருந்து, கிரீஃப்ல இருந்து அக்செப்டன்ஸா மாத்துறது, ஐயோ எனக்கு மரணம் வந்துருச்சா அப்படிங்கறதுல இருந்து எனக்கு ஒரு நல்ல மரணம் வருது அப்படிங்கறத அக்செப்ட் பண்றதுக்கு கொடுக்க வேண்டிய கேர் தான் பாலியேட்டிவ்னு சொல்றோம். சில வீட்டில் வந்து இந்த பாலியேட்டிவ் கேர் கொடுக்கறதுக்கு வசதி இல்லாத காரணத்தினால தான் ஹாஸ்பிட்டலில் அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக வச்சிருக்கிறாங்க. வசதி குறைவு இருக்கிற வீடுகளில் அல்லது ஆள் பற்றாக்குறை இருக்கிற வீட்டில் வந்து கடைசி காலத்தில் இருக்கிறவங்களை இந்த பாலியேட்டிவ் கேர் டிபார்ட்மெண்ட்டில் அட்மிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு கொடுக்கும்.
நீங்கள் சொல்கிறத பார்த்தா பாலியேட்டிவ் கேர் நம்ம யாருக்கு கொடுக்கணுமோ அந்த நோயாளி ப்ளஸ் அவரை சேர்ந்த உறவினர்கள் அவங்களுக்கும் சேர்த்து தானே கொடுக்கணும்.
இல்ல, நோயாளிகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது தான் பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்றோம். உறவினருக்கும் கண்டிப்பா அந்த நேரம் வந்து ஒரு கேரும் ரிலாக்ஸேஷனும் தேவை, ஏன்னா ஒரு நோயாளிய பாத்துக்கிறதுக்கு அந்த ஒரு தென்பு வேணும் இல்லையா. சோ பாலியேட்டிவ் கேர் நம்ம சொல்றது வந்து நோயாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய கேரை தான் நம்ம பாலியேட்டிவ் அப்படின்னு சொல்றோம்.
இப்ப நாள்பட்ட நோய் இல்லையா, கேன்சர், வலி இருக்கிற நோய் அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீப்பிடித்தது, பர்ன்ஸ் கேஸ் இருக்குது, எந்த மாதிரி கேர் கொடுக்குறீங்க சொல்லுங்களேன் டாக்டர்.
இப்போ பாலியேட்டிவ்ல வந்து பிசிக்கல் இமோஷனல் ரெண்டு விதமான கேர் இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி எந்தெந்த சூழ்நிலையில வந்து நம்ம பாலியேட்டிவ் கேர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மல்டிபிள் விசிட் டு எமர்ஜென்சி, அதாவது அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போறது, அடிக்கடி ஐசியூல அட்மிட் ஆகுறது, ஒரு பெரிய நோய், உதாரணத்துக்கு கேன்சர். இந்த கேன்சர் வந்து இன்னைக்கு பல விதமான கேன்சர் வந்து முன்னாடியே அதோடைய அறிகுறியை கண்டுபிடிச்சு தக்க நேரத்தில் டாக்டர் கிட்ட போனோம்னா கியூர் பண்ணிடலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டேஜ் வந்து தவறி போயிடுச்சு, அதுக்கு மேல ஒண்ணுமே முடியல அப்படின்னு சொல்ற பட்சத்துல வந்து அவங்களுடைய வில் பவர், தன்னம்பிக்கை அப்படியே போயிடுது. ஸோ அந்த தன்னம்பிக்கை இழந்த காரணத்தினால இனிமே நான் உயிர் வாழ போறது இல்லைங்கிற கட்டத்துல வந்து முடியாம போயிடும். சில பேர்த்துக்கு கீமோதெரப்பி அப்படிங்கறத ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இருக்காது அந்த சமயத்துல பாலியேட்டிவ் கேர். டெர்மினல் கிட்னி ஃபெயிலியர் பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டயாலிசிஸ் இஸ் பெயின்ஃபுல் ப்ராசஸ், அதை ஏத்துக்க கூடிய ஒரு தெம்பு உடம்புல இல்லை அப்படிங்கிறப்போ கூட இங்கே இருந்துருங்களேன் ஹாஸ்பிட்டல்லையே அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ற காரணத்துல சூழ்நிலையில கூட பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு கொடுப்போம். அதே மாதிரி அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவும் அல்லது மாதக்கணக்காக ஹாஸ்பிட்டல்லையே இருக்கிறது அண்ட் சிம்டம்ஸ் வந்து நாளுக்கு நாள் வேர்ஸ்ட் ஆகிட்டே போகிறது, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம குறைஞ்சிட்டே போகிறது, உறுப்புகள் செயலிழக்க ஆரம்பிக்கும் போது பாலியேட்டிவ் கேர் கண்டிப்பா தேவைப்படுது. எண்ட் ஆஃப் லைஃப், ஒரு கட்டத்துல ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்க இதுக்கு மேல எங்களால வச்சு பாக்குறதுக்கு ஒன்னும் இல்லைங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க, அவர் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், சந்தோஷமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் பாலியேட்டிவ் கேர் கேட்டகரியில வரதுதான். இன்னொரு புறம் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன், ஏன்னா அந்த உடல் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது ட்ரீட்மெண்ட்டுக்கு, அவ்வளோதான், எல்லாம் செயலிழக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த சிச்சுவேஷன்லையும் நம்ம வந்து பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாலியேட்டிவ் கேர் நடக்கும்போது அதிக விதமாக பெயின், வலி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், அதுக்கும் மேலே நான் சொன்ன மாதிரி மரண பயம். ஸோ இந்த பாலியேட்டிவ் கேரில் முக்கியமாக இந்த பெயினை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துட்டும், மரணம் அப்படிங்கிறது பயப்படாமல் மரணம் வரும்போது அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனோபக்குவத்தை அவங்களுக்கு ஊட்டி கொடுக்கறது தான் நாங்கள் முக்கியமாக பாலியேட்டிவ் கேரில் பண்ணுறோம்.
இப்போ வந்து அந்த நோயாளிகளுக்கு உண்டான மருத்துவ சிகிச்சை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இவங்களை அட்டன் பண்ணக்கூடிய மகன் அல்லது மருமகள் அல்லது மகள் அல்லது மருமகன், இப்போ வந்து ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போகிறாங்க, எவ்வளோ நாள் தான் இவங்க வந்து வச்சு பார்க்க முடியும்? இவங்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் வரும், சோர்வு வரும், கணவன் மனைவிக்கு இடையில கூட பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. நான் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு நான் சொல்ல வரல, அவங்கள பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் வர்றது இயற்கை தானே?
இந்த பாலியேட்டிவ் கேர் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்து டாக்டர் ஒரு கட்டத்தில் சொல்லுவார், இதுக்கு மேலே இவர் வந்து தாங்க மாட்டாருங்க அப்படின்னுங்க. இன்னைக்கு மெடிக்கல் டெக்னாலஜியில் நம்ம ஒரு டெர்மினல் ஸ்டேஜில் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் எத்தனை நாள் மாதம் வாரம் இருக்க போகிறாங்க. அந்த மாதிரி வரும்போது பதட்டமாகாமல், உண்மையிலே அது ஒரு பிரீவ்மெண்ட் தான், நம்ம கூட இருந்தவர் ஒருத்தர் நம்மளை விட்டு போக போகிறாரு, திடீர்னு போயிட்டா கூட தெரியாது, பட் நாள் போக்கில் போக போகிறாருங்கிறது வந்து நமக்கு ஒரு பதட்டம் தான். பட் அது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்துக்க வேண்டியவங்க வந்து தன்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கம்மிப்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து அவங்க பண்ணிக்கணும், முக்கியமாக ப்ரிஃபரன்சஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, பார்ட்டாக ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு பாதி இவங்க பார்த்தாலும் பார்த்துக்கறக்காக ஒரு ஆள் போடலாம், ஹாஸ்பைஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஹோம் நர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஹோம் நர்ஸ் வசதிகள் இன்றைக்கி அதிகரிச்சிட்ருக்கு, ஸோ ஹோம் நர்ஸை போட்டு கூட பார்த்துக்கலாம். ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கிடைக்கும், கொஞ்சம் நேரம் அந்த ஹோம் நர்ஸ் பார்த்துக்குவாங்க. ப்ரிஃபரபிளி நிறையா பேர் வந்து பகல் நேரத்தில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் பகல் நேரத்தில் ஹோம் நர்ஸை போட்டுட்டு நைட் நேரத்தில் வந்து இவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும், ஸோ அது ஒன்றும் பண்ணலாம். அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு வேறு யாராவது குடும்பத்தினர், இரண்டு மகன் இரண்டு மகள் அப்படின்னு இருந்தாங்கனாக்கா, ஒத்துமையாக சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் வந்து ஆளுக்கு ரெண்டு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் வந்திருந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தாலும் நம்மளால ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலீவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு கோஆப்ரேஷன் வந்து வீட்டில் ஒரு பாலியேட்டிவ் கேர் பேஷண்ட் இருக்கும்போது ஈகோவை விட்டு கொடுத்து எல்லாரும் ஒத்துமையாக இருந்தாங்கன்னு சொன்னாக்கா உண்மையிலேயே அது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு ஆக்சுவலி சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பாலியேட்டிவ் கேரில் இருந்தார், ஃபைனல் டெர்மினல் ஸ்டேஜ் கேன்சர். அவருக்கு வந்து தான் இறந்து போக போகிறோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க. நான் கவுன்சிலிங் போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, மேடம் எனக்கு பின்னாடி என் மகனும் மகளும் இந்த சொத்துக்காக அடிச்சுக்க போகிறாங்க, நான் ஏன் இப்போவே ஒரு வில் எழுதி வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நல்ல முடிவு தான் அது, லீகலி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஏனோ தெரியல, அப்பா இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்கிறதுனால மகளும் மகனும் வந்து அந்த ஸ்டேஜில் ஈகோவை விட்டு கொடுத்து இரண்டு நாள், இரண்டு வாரம் மகள் வந்து பார்ப்பதும், இரண்டு வாரம் மகன் லீவ் போட்டு பார்க்குவதும், மகன் மருமகள் எல்லாரும் சுற்றி சுற்றி அவரை பார்க்கறதுனாலவோ என்னவோ தெரியல, அவர் அதுலேயே நல்லா தெம்படைச்சிட்டாரு. பாலியேட்டிவ் கேராக இருந்த பேஷண்ட் வந்து ரீஹாபிலேட் ஆயிட்டார், இன்னைக்கு அவருக்கு வயசு 84, இன்னமும் இருக்காரு, ஹி சர்வைவிங் கீமோதெரப்பி. அதுவே குடும்பம் ஒத்துமையாக இருக்கு என்னால் அப்படிங்கிறதுலயே அவர் வந்து தெம்படைஞ்சிட்டாரு மறுபடியும். இந்த மாதிரியான ஒரு நல்ல கதைகளும் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் தேடுறது நல்லது. அதே மாதிரி ஒரு பாலியேட்டிவ் கேர் பேஷண்ட்டுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அடிக்கடி நமக்கு தொந்தரவு கொடுக்காம இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு வாட்டர் பெட், ஸோ அவங்களுக்கு பாலியேட்டிவ் கேர் பேஷண்ட்டுக்கு வந்து பெட் சோல் அப்படின்னு சொல்லுவோம், படுத்த படுக்கை ஒரே பொசிஷனில் இருக்கிறதுனால பெட் சோல். இதெல்லாம் வந்து கேர் டேக்கருக்கு அதிகமாக பேர்டன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வாட்டர் பெட்டு, ஒரு கம்ஃபர்டபுளான ஏர் பெட்டு, அந்த மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. பல பேர் வந்து இப்போவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்ச நாள் தானே இருக்க போகிறாங்க, இவங்களுக்கு நம்ம ஏன் காசை செலவு பண்ணணும், அந்த மாதிரி நினைக்காதீங்க. டிக்னிட்டிங்கிறது வந்து வாழ்நாளில் மட்டும் இல்லை, டிக்னிஃபைடான டெத்து வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்துட்டோன்னா அடிக்கடி அவங்க நம்மளே கூப்பிடாமல் இருப்பாங்க, அதுவே நமக்கு ஒரு பெரிய பேர்டன் குறைவு தான். அதே மாதிரி வீட்டு பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட் மெடிக்கல் ஹெல்ப், ஒரு டாக்டர் இருக்காங்க ஃபேமிலி டாக்டர்னா, அந்த டாக்டர் கிட்ட சொல்லி வைப்பது நல்லது, எங்கள் வீட்டில் ஒரு பாலியேட்டிவ் கேர் பேஷண்ட் இருக்காங்க, தேவைப்பட்டால் நீங்கள் வருவீங்களா அப்படிங்கிறத முன்னாடியே அவர்கிட்ட ஓப்பனாக பேசி ஒரு ஓப்பன் ஸ்லாட் வாங்கி வச்சுக்கிறது, பக்கத்தில் இருக்கிற டாக்டர் கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா இந்த பாலியேட்டிவ் கேர் பேஷண்ட் எப்போ நமக்கு ஒரு மோசமான சிம்டம் கொடுப்பாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது, அந்நேரத்துக்கு டாக்டரை தேடி ஓடுவது மோசம். அதே மாதிரி நீங்க ஒரு தொலை தூரத்தில் இருக்கிறீங்க, ஆனால் அந்த பாலியேட்டிவ் கேர் பேஷண்ட் வீட்டில் இருக்காங்க, நீங்க ஆஃபீஸ்ல இருக்கீங்கன்னா ஃபோன் பண்ணி டாக்டர் அவங்களுக்கு முடியலையாமா, உங்களால வீட்டுக்கு போக முடியுமான்னு சொல்லி நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணா, ஃபோன் ரிக்வெஸ்ட்டை ஏற்றிட்டு போகக்கூடிய ஒரு டாக்டர் உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் பேசி நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட், பாலியேட்டிவ் கேர் பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதோ அல்லது ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு டீம் ஆம்புலன்ஸ் உங்ககிட்ட நியரஸ்டாக வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் வசதி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிறது நல்லது. மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆஃபீஸில் தெரிவித்துக் கொள்வது. எங்கள் வீட்டில் ஒரு பாலியேட்டிவ் கேர் பேஷண்ட் இருக்காங்க, எப்போ வேணால் என்னுடைய தேவை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு அந்த ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறது அந்த விதத்தில் நல்லது. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து ஒன்றில் ப்ரமோஷன், பண வரவு அல்லது உறவு அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும்போது பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தெரியணும், அதுக்கான பக்குவத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். முக்கியமாக ஃபினான்ஸ், நிறையா பேர் வந்து பாலியேட்டிவ் கேர் பேஷண்ட் வீட்டில் இருந்தாலும் ஒரு மினிமம் கேஷ் பேலன்ஸ் கூட வச்சுக்க மாட்டாங்க. திடீர்னு பணத்துக்கு எங்கே போவேங்கிறோம். எப்போவுமே வீட்டில் வந்து முதியோர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா ஐடியல் வந்து இன்னைக்கு வந்து மெடிசன் ஹாஸ்பிட்டல்னு போனால் குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ரூபாய் அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கிட்டு ஒரு 50,000 ரூபாய் லிக்விட் கேஷ் வந்து என்றைக்குமே ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கணும். அதாவது ஒரு எமர்ஜென்சினா ஏடிஎம் கார்டு போட்டு ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில 50,000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் எப்போவும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு வந்து பாதி ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் கிடையாது. அதே மாதிரி இந்த பாலியேட்டிவ் பேஷண்ட்ஸை பார்த்துக்க கூடியவங்களும் வேலை வேலைக்கு சாப்பிட்டு தெம்பு இருந்தாதான் அவங்கள தூக்கி எடுத்து செய்யறதுக்கான பக்குவம் கிடைக்கும். அவங்க மனசை பக்குவப்படுத்திக்கிட்டாலே போதும், அவங்களும் நல்லா இருப்பாங்க, அவங்கள நம்பி இருக்கிறவங்களும் அவங்களால நல்லா வச்சு பார்த்துக்க முடியும்.
நம்மளை பார்த்துக்கிறதுக்கு சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கு மேல பண வசதியும் இருக்குது. இந்த ரெண்டு நம்பிக்கை தரும் விஷயங்கள் இருந்தாலே வந்து பாதி குணமாயிருவாங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, பாலியேட்டிவ் கேர் கொடுக்கறதுனால ரொம்ப மோசமான இருந்த நிலைமையில இருந்தவர் கூட நல்லாயிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. நிறைய கருத்துக்கள் பாலியேட்டிவ் கேர் பத்தி நீங்க சொன்னீங்க டாக்டர். கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் உளவியலாளர் பார்வதி அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.
நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 243-1055. வெளியூர் நேயர்கள் 0422 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்ணை நினைவுபடுத்துகிறோம், 0422-243-1055. நமது நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.